வறுமைத்தனில் வாடும் மின்மலர்களுக்கு நாளும் போராட்டம், உமை காணாத கண்களுக்கு என்றும் நீரோட்டம், புதைந்திருக்கும் உண்மைகளை அகழ்ந்தெடுக்க சிதைந்திருக்கும் இதயங்களை சேர்த்திழுக்க வந்திடுவாய் பராபரமே. ஆண்டவன் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, சரிவுகள் இல்லாமல் சரித்திரம் இல்லை, வழிகள் இல்லாமல் வெற்றிகள் இல்லை, நரம்புகள் முடுக்கப்படாமல் யாழின் சுரம் கூடுமோ, ஓடுகள் உடைபடாமல் முட்டைகள் பொறிக்கக்கூடுமோ, ஒன்றை வென்றெடுக்க ஒன்றை இழக்க வேண்டும் என்பது இயற்கையின் நீதி. அந்நீதியின்படி பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்தில் பவுலடிகளார் 2:6 குறிப்பிடுகிறார், கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வரிந்து பற்றிக் கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை, ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவைச் சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். அது மட்டுமல்ல, ஒரு மரம் போதி மரமானது புத்தனால், கழுமரம் புனிதமானது இயேசுவால், கல்வாரி பாறைகளில் கழும் மரத்தில் பூத்ததென்றோ நம் மீட்பு மலர். மரத்துக்கு நீர் வார்ப்பது மானுட குணம், இங்கே மானுடத்துக்கே மீட்பானது சிலுவை மரம். 1 Cor 3:18 புனித பவுல் அடிகளார் குறிப்பிடுகிறார், சிலுவை பற்றி செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. பாவ பிணியில் உழன்று கொண்டிருந்த மானுடத்தை மீட்க தேவன் மனிதனாய் பிறந்து மனித சுவாபத்தோடு வாழ்ந்து மானுட வழிகளை உணர்ந்து மரணத்தை ஏற்றார். மழை 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 வெள்ளம் புயல் இவற்றின் கோர தாண்டவத்தால் கடந்த ஆண்டின் கடைசி மாதங்களில் தமிழக புதுவை மாநிலங்கள் தண்ணீரில் தத்தளித்தன. அந்த பேய் மழையால் உயிரிழந்தவர்கள், உறவுகளை இழந்தவர்கள், உடைமைகளை இழந்தவர்கள் ஏராளம் ஏராளம். இப்படி கொடிய வேதனையான நேரத்தில் கடவுள் எங்கே? உண்மையாகவே கடவுள் நம்மோடுதான் இருக்கிறாரா? கடவுள் இருப்பது உண்மையென்றால் ஏன் இந்த பேரழிவு? இப்படி கேள்வி கணைகள் பல நம் மனதை குடையத்தான் செய்கின்றன. இந்த சூழ்நிலையில் இயேசுவின் இறப்பு எதை நமக்கு உணர்த்துகிறது? கடந்த ஆண்டு நவம்பர் 25 திருச்சியிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு திருவாடனை வழியாக அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. சனவெளி என்ற இடத்தில் காட்டாறு தரைப்பாலத்தை கடக்க முயன்றபோது நிலை குலைந்து பாலத்தை விட்டு கீழே இறங்கி 10 ஆழ நீரில் சட்டென கவிழ்ந்தது. இந்த துயர நேரத்தில் அந்த பஸ்ஸில் பயணம் செய்த வள்ளி என்ற ஒரு கை ஊனமற்ற ஆசிரியை ஒருவர் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் தண்ணீரில் குதித்து 3 கரை சேர்த்து அவர்களின் உயிரை காத்தார். இறுதியில் பேய் வெள்ளத்தில் திக்குமுக்காடி கரை சேர முடியாமல் இறந்து போனார். தனது ஏழை பெற்றோர்களுக்கு தனது மாத வருமானத்தால் சோறு போட்டவர், தனது சகோதர சகோதரிகளை வாழ வைப்பதற்காக தனது திருமண வாழ்க்கையை தியாகம் செய்தவர்தான் இவர். இந்த மா மனிதை தனது உயிரை துச்சம் என கருதி வரலாற்றில் தடம் பதித்திருக்கிறார். தன் உயிரை கொடுத்து அவர்களை உயிர்பெறச் செய்திருக்கிறார். தூக்கிலப்படுவதற்கு முந்தின நாள் மாவீரன் பகத்சிங் இவ்வாறு எழுதுகிறார், நாளை காலையில் மெழுகுவர்த்தி ஒளி மங்குவதைப் போல நான் காலை ஒளியில் கரைந்து மறைந்து விடுவேன். ஆனால் நம்முடைய நம்பிக்கைகள் குறிக்கோள்கள் உலகை பிரகாசிக்கச் செய்யும். இன்றுபோல் நாளை மீண்டும் பிறப்போம். எண்ணற்ற இந்நாட்டு வீரர்களின் உருவில் பேராயர் ஆஸ்கர் ரொமேரோ கூறுகிறார், அவர்கள் என் உடலை அழிக்கலாம், என் குரலை அமைதிப்படுத்த முடியாது. நான் இறந்தான் எல் சால்வடோர் மக்களில் உயிர் பெறுவேன். குட்டிமணி என்ற தமிழ் போராளி 1983 இறப்பதற்கு முன் கொடுத்த வாக்கு மூலம் இது, என் இன மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும், எம் மக்கள் விடுதலை வாசலில் நுழைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் மரண வாசலில் நுழைகிறோம். நிகழ்வுகளும் 2000 முன்பாக இறந்த இயேசுவின் சிலுவை சாவுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்த அல்லது சாராத இம்மானிடர்கள் சிலுவையின் சிறப்பை நெஞ்சில் சுமந்து தங்கள் வழிகளையும் துன்பங்களையும் மறந்து மானிடத்திற்காக மரண வாயிலில் நுழைந்தார்கள். இயேசுவின் மரணத்திற்கும் பூமியில் எங்கோ ஒரு பகுதியில் பிறந்த ஒரு மனிதனின் இலட்சிய மரணத்திற்கும் இன்றும் சம்பந்தம் இருக்கிறது. அதுதான் இயேசுவினுடைய மரணத்தின் வெற்றி. வாழ்க்கையையும் வரலாற்றையும் கொள்கையையும் நீதியையும் நம்பி வாழ்ந்த இவர்கள் உண்மைக்கான மற்றும் நன்மைக்கான போராட்டத்தின் தங்களையே விதைத்துக் கொண்டார்கள். நியாயத்தை அழித்துவிட முடியாது என்பதை அழுத்தமாய் ஆமோதித்த இவர்கள் உயிர்ப்பின் சக்திகளாய் பிரபஞ்சம் முழுவதுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் உயிர் கொடுத்தவர்கள், மீண்டும் உயிர் பெற்று வாழ்கிறார்கள். இதுதான் இயேசுவின் லட்சிய மரணத்தின் வெற்றி. இயேசுவின் சாவு அவரது வாழ்வின் சுருக்கம். இயேசுவின் அன்பு வாழ்வு அவரது சிலுவை சாவில் முழு பரிணாமம் அடைந்தது என்று யோவான் 15:13 சொல்கிறது. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. இயேசுவின் மரணம் அவரது வாழ்வில் நிகழ்ந்துவிட்ட ஒரு விபத்து அல்ல. அவரது பேச்சு, செயல் இவற்றின் விளைவுதான் அவரது கொலை. தனது பணிவாழ்வின் நிறைவும் தான் அறிவித்த நற்செய்தியின் முழுமையும் தனது சிலுவை சாவுதான் என்பதை இயேசு உணர்ந்திருந்தார். 33 ஆண்டுகளில் முடிந்து போகிற அவரது வாழ்க்கைக்காக அவர் வருத்தப்படவில்லை. மனிதனை மனிதன் கொள்வது காட்டுமிராண்டித்தனம் என்றால், மனிதன் இறைவனையே கொள்வது வார்த்தையால் விவரிக்க முடியாத கொடூரம்தான். இருந்தாலும் கோதுமை மணி மண்ணில் விழுந்தால்தான் கோதுமை செடி பூமியை பார்க்க முடியும். முட்டை உடைந்தால்தானே கோடிக்குஞ்சு சிறகை விரிக்க இயலும். புழுவின் கூடு செதைந்தால்தானே வண்ணத்துப் பூச்சி சிறகடிக்க முடியும். இலை உதிர்ந்தால்தானே மரம் தளிர்க்க முடியும். உளி விழுவது வழியென அழும் கல் சிற்பம் ஆக முடியாது. உருக விரும்பாத எந்த மெழுகும் ஒளித்தர முடியாது. இவ்வாறு தனது உயிரை கொடுத்து நாம் உயிர் பெற இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு அனைத்து அவமானங்களையும் தாங்கிக் கொண்டவராக சிலுவையில் அறையப்படுகிறார். ராஜாராம் மோகன்ராய் சொல்வது போல, பிறர் வாழ்வதற்காக தம்மையே அழிப்பது அன்பு என்பதை தனது வாழ்வில் தாரக மந்திரமாக இயேசு விட்டுச் சென்றார். அவரது போதனையும் வாழ்வும் அவர் சாவில் மலர்ந்தன. துன்பத்தை சந்திப்பதால் மட்டுமே துன்பத்தை வெல்ல முடியும் என்ற மாபெரும் உண்மையை இயேசு விட்டுச் சென்றார். இறைவனின் அன்பு மனிதருக்காக துன்புறுவதிலே அடங்கியிருக்கிறது. இயேசுவினுடைய சிலுவை மரணம் மாபெரும் சக்தி, ஒரு சகாப்தம், ஒரு புரட்சி. இயேசு நம்மை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய பணிகள் ஏராளம் ஏராளம். கொலோசியருக்கு எழுதிய கடிதத்தில் பவுலடிகளார் அற்புதமாக குறிப்பிடுகிறார், இயேசுவின் பாடுகளில் இன்னும் குறைவாய் உள்ளதை என் உடலிலே நிறைவு செய்கிறேன். அவர் தொட்டு குணமாக்க வேண்டிய உள்ளங்களும் உடல்களும் எத்தனையோ காத்திருக்கின்றன. அவர் ஆறுதல் தந்து தேற்ற வேண்டி எத்தனையோ உள்ளங்கள் எதிர்பார்த்து கிடக்கின்றன. அவர் மாற்றங்களை ஏற்படுத்தி புரட்சியும் புனிதமும் கொண்டுவர வேண்டிய சமுதாய கோணல்கள் எத்தனையோ மலிந்து கிடக்கின்றன. இயேசுவின் உடல் கல்லறைக்குள் அடங்கிப் போனாலும் அவரது இறை அரசு இயக்கமும் இயக்கமும் சிலுவையில் காலமெல்லாம் அறையப்பட்டிருப்பதை உணர முடிகிறதா? அவருடைய சிலுவை மரத்தில் தம் திரு இரத்தத்தால் அவர் எழுதி வைத்துள்ள தியாகத்தின் பாடங்களையும் லட்சிய தீர்மானங்களையும் அன்பின் இலக்கணத்தையும் கற்றுக்கொண்டு வாழ்வாக்க உனக்கு துணிச்சல் உண்டா? கொடு, கொடுத்துக்கொண்டே இரு. உன்னை பாதிக்கும் வரை கொடுத்துக்கொண்டே இரு. முதல் உலகப் போரின் போது உருவாக்கப்பட்ட கூற்று இது. பெறுவதை விட தருவதே இன்பம் என்கிற மெழுகு தனது ஒளியில் பங்கு கொடுப்பதால் குறைவுபடுவதில்லை. கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம். நன்மைக்காகவும் உண்மைக்காகவும் துணிந்திருப்போம். இயேசு உயிர் கொடுத்து உயிர் பெற்றிருக்கிறார். கனித்தரும் மரம் கல்லடிப்படும். ஒரு ஆங்கில கவிஞர் தன் கற்பனை வளத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறார். சிலுவை நிகழ்வுக்கு பின் பிலாத்துவின் மனைவி நூற்றுவ தலைவனிடம், அவன் இறந்துவிட்டானா என்று கேட்க, இல்லை என்று அவன் பதில் சொல்கிறான். அப்படியானால் அவன் இப்போது எங்கே என்று அவள் மீண்டும் கேட்க, அவன் சொல்வான், ரோமையர்களோ யூதர்களோ அவனுடைய உண்மையை விளங்கிட முடியாத விடுதலையுடன் அவன் உலகெல்லாம் வலம் வந்து கொண்டிருக்கிறான். ஒரு முறை ஜார்ஜ் நிக்சன் பிரிக்ஸ் மஸ்கட் நாட்டின் கவர்னராக இருந்தார். அப்போது அவரின் 3 நண்பர்கள் இயேசு பிறந்து வாழ்ந்து மரித்த இடமாகிய பாலஸ்தீனாவை புனித பயணமாக சென்று பார்வையிட்டார். அப்போது அவர்கள் இயேசு இறந்த கொல்கொத்தா என்னும் இடத்திற்கு வந்தபோது அங்குள்ள ஒரு கிளையை வெட்டி எடுத்துக்கொண்டு மீண்டும் மஸ்கட் வந்தபோது அதை அவர்களின் நண்பரான கவர்னரிடம் கொடுத்து அவர்கள் கொல்கத்தாவில் இருந்தபோது அவரை நினைத்துக் கொண்டதாகச் சொன்னார்கள். அதற்கு அன்பான புன்முறுவலிட்ட அந்த கவர்னர் அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு மீண்டும் அவர்களிடம் சொன்னான், நான் உங்கள் அன்பிற்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் உங்களுக்கு முன் என்னை அதிகம் நினைவு கூர்ந்தவர் அங்கேதான் மரித்தார். அவருக்கு நான் அதிகம் நன்றி செலுத்துகிறேன் என்றார். சிலுவை இரு மரத்துண்டுகளின் இணைப்பு அல்ல, அடையாளப் பொருட்களோ அலங்காரப் பொருளோ அல்ல, வழிபாட்டின் மரபு பொருளோ நம் வீட்டு மாடத்தின் மாடப்பொருளோ அல்ல, கதையோ கடந்த கால நிகழ்வோ அல்ல. இது ஒரு சக்தி, சகாப்தம், பேருண்மை, புரட்சி, புனிதம். படைப்புகளின் சிகரமாய் மானுடத்தை படைத்த இறைவன் மனிதனுக்கு ஆறறிவை கொடுத்தார், தாவரங்களுக்கு ஓரறிவை கொடுத்தார். ஆறறிவை பெற்றவன் அகந்தைக் கொண்டு இறைவனை மறந்தான். ஆறாம் அறிவை ஆண்டவரை பழிக்க பயன்படுத்தினான். ஓரறிவு கொண்ட தாவரமோ இயற்கையிடமிருந்து தான் பெற்றதை விட வழங்கியது அதிகம். இயற்கையிலிருந்து பெற்றுக்கொண்டவை நீர், ஒளி, பிராணவாயு. இயற்கைக்கு வழங்கியது மழை, உணவு, பிராணவாயு. அதனால்தான் இறைவன் அதனை சிறப்பிக்க எண்ணி கழுமரத்தை ஒரு புனித சின்னமாக்கினார். குருதியோட்டத்தின் நதிமூலம் இதயம். அதனால்தான் இதயங்களை நேசித்தவரை இதயமில்லாதவர்கள் கூடி குருதி வழிய வழிய கொத்தி குதறி கூறுவோட்டனர். இப்போது ஒரு பழைய நிகழ்வை நினைத்துப் பார்க்கிறேன். முளையிலேயே மீட்பின் விருட்சத்தை கிள்ளி எறியும் முயற்சியும் தொடங்கிவிடுகிறது. உலகையாளும் மீட்பர் பிறந்துள்ளார் என்னும் செய்தி ஏரோதின் காதில் எரிமலை குழம்பை ஊற்றுகிறது. தன்னை வீழ்த்த தலையெடுத்திருக்கும் குழந்தையின் தலையை எடுக்க எண்ணி தன் அரசாட்சி எல்லைக்குள் அகவை மூன்றுக்குள் இருக்கும் குழந்தைகளை வெட்டி எரியச் சொல்லி சட்டம் போடுகிறான். வானத்தூதரால் எச்சரிக்கப்பட்ட சூசையப்பர் தன் மனைவியோடும் குழந்தையோடும் இரவோடு இரவாக தப்பியோடிவிடுகிறார். வழிநெடுக வறண்ட பாலை. கொலையாளிகளிடம் தப்பிய குடும்பம் கொள்ளையரின் பிடியில் சிக்கி நிற்கிறது. ஐயகோ என விக்கி நிற்கிறது. ஞானிகள் கொடுத்த பொன்பொருள் எல்லாம் கொள்ளையர் கரங்களில். இனி போகலாமென கொள்ளையர் தலைவன் கூறி முடித்து குழந்தையின் முகத்தை பார்க்கிறான். ஆயிரம் சூரியன் கடைந்து எடுத்து ஆழ்கடல் முத்தெல்லாம் அதிலே கரைத்து தேனும் பாலும் சேர்த்து குழைத்த அந்த முகத்தில் ஓர் அற்புதச் சிரிப்பு. கொள்ளையடித்தவன் மனம் கொள்ளை போனது. பறித்தவற்றையெல்லாம் திரும்பிக் கொடுக்கிறான். பாதுகாவலனாகி பாலையைக் கூட அவர்களுக்கு கடக்க உதவினான். இந்த காட்சியை மனதில் கொள்வோம். கல்வாரி பாறையின் உச்சியிலே மூன்று சிலுவைகள். நடுவில் கர்த்தர். வலமும் இடமும் கல்வர்கள் இருவர். இடப்புற கல்வன் ஏளனம் செய்கிறான். வலப்புறக் கல்வன் நீதியின் பக்கம் வக்கீலாகி வாதாடுகிறான். கல்வாரி நாயகன் மெல்ல திரும்பி புன்னகை பூத்து, இன்றே இப்போதே என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று சொல்கிறான். அந்த கல்வனின் மனதில் ஒரு மின்னல் வெட்டு. அன்றொரு நாள் பாலை நிலத்தில் பார்த்து சிரித்த தெய்வீக குழந்தைதான் இந்த கல்வாரி நாயகன் என்பதை உணர்ந்தான். உள்ளம் கழித்தான். இந்த நிகழ்வுகள் உணர்த்துவது எதை? நாம் இறைவனை நோக்கி ஒரே ஒரு அடி எடுத்து வைத்துவிட்டால் அவர் ஓடிவரவும் நம் ஊழியனாகவும் தயாராயிருக்கிறார். முகம் துடைக்க உதவிய வெரோனிக்காவின் துணியில் கூட தன் முகத்தை பரிசாக கொடுத்த வள்ளலல்லவா நம் தேவன்? நாம் அவரை நோக்கி அடியெடுத்து வைத்துவிட்டால் அள்ளிக் கொடுக்க காத்திருக்கிறார். வாரிக் கொடுக்கும் அந்த வள்ளலின் கரங்களுக்கு நாம் தரப்போகும் பரிசு என்ன? கூரிய ஆணிகளா, நேரிய முத்தங்களா? ஆணிகள் இறை சித்தத்துக்கு எதிரான செயல்கள், முத்தங்கள் பிறரன்புச் செயல்கள். வாருங்கள், திருச்சிலுவையை முத்தமிட முண்டியடிப்பதை விட அவருடைய சீடர்களாய் வாழ்ந்து செயல்களால் முத்தமிடுவோம். விண்ணைக் கண்டேன், வியப்பு கொண்டேன், மண்ணைக் கண்டேன், மதிப்பு கொண்டேன், காற்றைக் கண்டேன், கற்றுக்கொண்டேன், நிலவைக் கண்டேன், நிம்மதி கொண்டேன், இறைவான உன்னைக் கண்டேன், அதில் என்னைக் கொண்டேன் வாழ்கின்ற மனநிறைவை எனக்கு தாரும். ஆமென்.